புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் திருக்களம்பூர் முத்தமிழ் பாசறை அறக்கட்டளையின் செயலாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திரு நே ரா சந்திரன் அவர்கள் எத்திக்கும் தித்திக்கும் எந்தமிழ் செந்தமிழ் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் இலக்கிய துறையில் பட்டிமன்ற நடுவராக சுமார் 100க்கும் மேற்பட்ட இசை பட்டிமன்றத்தின் நடுவராக திகழ்ந்த, ஆன்மீக துறையில் ஏராளமான ஆலயங்களில் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும், தமிழ் வளர்ச்சி துறையில் நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய சுடர் விருது, கம்பன் கழக விருது, இளம் நாவுக்கரசர் விருது, சமூக ஆர்வலர் விருது, தமிழ்தாய் விருது, மாண்புமிகு தமிழர் விருது, தமிழன் விருது என விருதுகளின் நாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, சென்ற இடமெல்லாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகெங்கும் ஒழிக்கச் செய்த சிறப்புக்குரியவர், பட்டிமன்ற பேச்சாளர், முத்தமிழ் பாசறை அறக்கட்டளை செயலாளர், மதிப்பிற்குரிய திரு நே ஈரா சந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
மச்சில் குடியிருக்கும் மணிச்சென்றல் மனங்கசிந்து குச்சில் குடிபுகுந்து குழவுவது போல், யாப்பனும் அச்சில் குடியிருக்கும் மரமகளே செந்தமிழே, எச்சில் குடியிருக்கும் என்னாவுக்கு இறங்கி வர உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க. இலக்கிய வானில் புகழ் கோட்டையாய் திகழும் புதுக்கோட்டையில் இணைய வானொலியாய் சமுதாய வானொலியாய் வான் அலையில் பல வர்ண ஜாலங்கள் படைத்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் இதயத்தில் நெஞ்ச கூட்டில் நேர்த்தியுடன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற புதுகை பண்பலை வானொலி நிலையத்தார்க்கும் அதன் பண்பட்ட நேயர்கள் அனைவருக்கும் வானமகள் நாணி வேறு உடை பூணுகிற மந்தகாசமான மாலை பொழுதில் என் அன்பும் பணிவும் ஒன்றிய நல் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். தமிழின் மிகச்சிறந்த காப்பியமாக திகழ்ந்து இன்றும் பல்வேறு இலக்கியவாதிகள் நாவில் நடம் புரியும் கம்பராமாயணம் எனும் காப்பியம் தந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த காப்பியத்தை எழுத துவங்கும் போது, ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு உக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று எழுதி, ஒரு நீல திரைக்கடலை ஒரு பூனை பிடிப்பதை போல ராமன் கதை எழுதும் என்னுடைய முயற்சி என்பார் கவி சக்கரவர்த்தி. அதை போலத்தான் இந்த சாமானியனான எளியவன் நம் அன்னை தமிழ் மொழியின் குறித்து இனிமை தமிழ் மொழி எமது என்கிற பெயரிலே பேச முயல்வதாகும் என்பதை அடக்கத்தோடு பதிவு செய்ய விழைகிறேன். மொழி நம் பண்பாட்டின் விழி. மொழி இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கை. மூச்சை போல மொழியும் முக்கியம். எனவேதான் நாம் மொழியை உயிராய் கருதுவோம். அறிதலுக்கும் தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் ஆராய்தலுக்கும் காரணமான உயிர் ஊடகம் மொழிதான். மனித நாகரிகத்தின் அடையாளம் மொழி, பண்பாட்டின் அடையாளம் மொழி, தாயிடம் இருந்து கற்கும் மொழி தாய்மொழி, தாயாக நம்மை காக்கும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. எனவே அதை நாம் உயிருக்கு நிகராக கருதுகிறோம். மற்ற மொழிகளிலே கவிதை இருக்கலாம், ஆனால் ஒரு மொழியே கவிதையா இருப்பது தமிழ் மொழி மட்டுமே என்று எழுத்தாளர் ஜெயகாந்தன் குறிப்பிடுவார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முண்டாசு கவிஞன் பாரதியும், என்றும் உள்ள செந்தமிழ் என்று கவி சக்கரவர்த்தி கம்பனும், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா என்று எம்முடைய பாட்டி அவ்வையும், கருவனில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பார் தமிழன்னை என்று கவியரசர் கண்ணதாசனும், சீரிழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனாரும், தமிழ் வாழ உழைப்போர்க்கு துணையாக இருப்போர் தமிழை யார் எதிர்த்தாலும் எழுவாய் நீ நெருப்பாய் என்று உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனாலும் பாராட்டப்பட்ட மொழி. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த மொழி நம்முடைய செந்தமிழ் மொழி. அவ்வைக்கு உயிர்கனியை அதியமானை தர செய்த மொழி நம்முடைய மொழி. முரசு கட்டிலே கண்ணை இருந்த மோசிக்கிறன் என்னும் புலவனுக்கு பெருஞ்சேரல் இரும்பொறை எனும் மன்னனை கவரி வீச செய்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. எழுத்துக்களை கற்பிக்கும் போது கூட அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று தத்துவத்தை கற்றுத்தருகிற மொழி நம்முடைய தமிழ் மொழி. உலகிலே 6620 மொழிகள் வழக்கில் உள்ளன. அந்த 6620 மொழிகளில் 6 மொழிகள் மட்டுமே செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதிலே கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் ஆகிய மொழிகள் ஆகும். ஆனால் இந்த 6 இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிற ஒரு மொழி எது என்றால் அது நம்முடைய அன்னை தமிழ் மொழி தான். சமணனின் கருத்துரைக்க சிலப்பதிகாரத்தை தந்த மொழி, தீவக சிந்தாமணியை தந்த மொழி, பௌத்தரின் கருத்துரைக்க மணிமேகலையை தந்த மொழி, வைணவர்களின் கருத்துரைக்க கம்பராமாயணத்தை தந்த மொழி, சைவர்களின் கருத்துரைக்க பெரிய புராணத்தையும் கந்த புராணத்தையும் தந்த மொழி, கிறிஸ்துவர்களின் கருத்துரைக்க தேம்பாவணியை தந்த மொழி, இஸ்லாமியர்களின் கருத்துரைக்க சீரா புராணத்தை தந்த மொழி. ஆம், திங்களோடும் செழும்பொருதி தன்னோடும் பின்னோடும் மண்ணோடும் முடுக்களோடும் மங்கள் கமல் கடலோடும் இவற்றோடும் பிறந்த தமிழ்தான் நம்முடைய தாய்மொழியாக இன்றைக்கு இருக்கிறது. நண்பர்களே, நாட்டிற்காக இறந்தவர்கள் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு, வழிக்காக மாய்ந்தவர் உண்டு. ஆனால் மொழிக்காக உயிரிந்தார்கள் என்றால் அது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காக உயிர்ந்த நெஞ்சுரமிக்க வீர தமிழர்கள் தான் என்பதை நாம் இந்த நேரத்திலே தலை நிமிர்த்தி கூறலாம். ஒருவருடைய வளர்ச்சியில் தாய் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்களோ அதைவிட அதிகமான பங்கை தாய்மொழி பெறுகிறது என்று சீர்வளர்ச்சியில் குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் பெருமகனார் குறிப்பிடுகிறார். தமிழ் வெறும் வார்த்தை மொழி அல்ல, தமிழ் வெறும் வர்த்தக மொழியும் அல்ல. தமிழ் அறத்தின் மொழி, தமிழ் குணத்தின் மொழி, தமிழ் நேர்மையின் மொழி, தமிழ் வாழ்வியல் நெறி சொன்ன மொழி. தமிழை என் உயிர் என்பேன் கண்டு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற பெருமைக்குரிய மொழி. எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது, உணர்வை ஊட்டாது. ஆனால் எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூட்டும், உடலுக்கு உறவேற்றும். வீரம், மானம், காதல் என்பதை கருவில் வளர்க்கும் மொழி. தமிழ் மொழி கற்றவர் எவரும் முறை தவறி போனதில்லை. தமிழ் மொழி கண்டவர் எவரும் இதை தம்மொழி என சொல்லாமல் இருந்ததில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன் இலக்கணம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டது. இது வெறும் மொழி அல்ல, இது வெறும் ஒளி அல்ல, இது ஒரு நாகரிகம். தமிழ் எமது நாகரிகம், தமிழ் எமது பண்பாடு, தமிழ் எமது கலாச்சாரம், தமிழே எமது வாழ்வியல் அறம். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் நதிக்கரை நாகரிகம் பேசிய சுமேரியரிலிருந்து சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நைல் நதிக்கரையிலே கிளியோபாட்ரா பேசிய எகிப்திய மொழி இன்று யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் இதிகாசங்களை தந்த சமஸ்கிருத மொழி இன்று யாருடைய மொழியாகவும் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய ஹீப்ரு மொழியின் கிளை மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் சீலத்தால் மூத்த நம்முடைய தமிழ் மொழி இன்று வரை அல்ல, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது. நம் எழுத்துக்களோடு, தமிழ் எழுத்துக்களோடு மட்டும் தொடர்புடைய மொழி என்று, பண்பாட்டோடு தொடர்புடைய மொழி, நாகரிகத்தோடு தொடர்புடைய மொழி, கலாச்சாரத்தோடு தொடர்புடைய மொழி. அதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாயிலே தன்னை போட்டபோது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பையும் குளிர் சென்றலாக்கி இறைவன் என காப்பான் என கருதி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேளிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலவே என்று அறம் பாடினார் தமிழில். தமிழ் மனிதனை மட்டுமல்ல நண்பர்களே, பறவைகளை விலங்குகளை கூட காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிற மொழி. மனிதர்களை உயர்தினை என்று அறிவிக்கிறது தமிழ் மொழி, உயர்திணை மனிதர்களை. அதே போல விலங்குகளை பறவைகளை என்ன சொல்ல வேண்டும், தாழ்த்திணை என்றுதானே அறிவிக்க வேண்டும். ஆனால் அப்படி தாழ்த்திணை என்று அறிவித்தால் பறவைகள் விலங்குகள் காயப்பட்டு விடுமோ என கருதி உயர் திணைக்கு எதிர்மறையாக அல் திணை அகிரிணை என்று அறிவித்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதே போல பண்பாட்டு உச்சம் தொட்ட மொழி தமிழ் மொழி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைகின்ற வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழி தமிழனின் உயரிய அறத்தை பறைசாற்றுகிறது. அமிழ்தாகவே இருந்தாலும் தா மட்டும் உண்ணாது பகிர்ந்துண்பதுதான் தமிழனின் அறம் என்று கூறுகிறது வள்ளுவம். நான்காம் நூற்றாண்டில சிலப்பதிகாரம் என்னும் மணியாரம் படைத்த இளங்கோடிகள் தன் கணவன் கோவலன் தன்னை விட்டு பிரிந்து மாதவியுடன் வாழும் காலத்தில் கண்ணகியின் கூற்றாக கண்ணகி சொல்வதாக தமிழருடைய பண்பாட்டை மேன்மையை சொல்லியிருக்கிறார். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கோடலும் இழந்த என்னை என்று சொல்கிறார். அன்று தமிழருடைய பண்பாடு அறவோர்களுக்கு கொடுப்பது, அந்தனரை ஓம்பி சிறப்பிப்பது, துறவர்களாக இருக்கிற துறவிகளை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுக்கு உணவளிப்பது, இதையெல்லாம் செய்கிற பொழுது அந்த பண்பாடு தமிழனுடைய பண்பாடு. ஆனால் என்னுடைய கணவன் கோவலன் என் வீட்டில் இல்லை, தலைவன் இல்லாத வீட்டுக்கு இவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள். அதுதான் பண்பாடு. ஒரு தலைவன் இல்லாத வீட்டில் ஒரு பெண்மகள் மட்டும் இருந்தால் அந்த பெண்மகள் வீட்டுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள், அவருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிறதே நான் யாருக்கும் ஈகை செய்ய முடியவில்லையே, யாருக்கும் கொடை செய்ய முடியவில்லையே என்று கண்ணகி தாய் வருந்தியதாக இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார். தமிழ் மொழி தோன்றிய இடம் குமரி கண்டம் அல்லது குமரி மாந்தனின் லெமூரியா கண்டம் தான். அக்கண்டம் கடல்கோள் நீரிலே மூழ்கி போனது. இந்த கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிற குமரி கண்டம் ஒரு காலத்திலே பிரம்மாண்டமாக இயக்கிக் கொண்டிருந்த மாபெரும் கண்டமாகும். தமிழ்குடியின் நீண்ட வரலாறும் அதன் தொன்மையும் தொடர்ச்சியும் நம் தாய்மொழியில் பொதிந்துகொள்வது. 5000 ஆண்டு பழமையுடைய முகஞ்சதாரோ கரப்பா புதை பொருட்கள் இடம்பெற்றுள்ள எழுத்துருக்கள் தமிழ் எழுத்துருக்களை என அறிஞர்கள் கருதுகின்றார்கள். தமிழ் எழுத்து மொழி 3000 ஆண்டுகள் பழமையானது என்றால் பேச்சு மொழி 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அறிவின் வளர்ச்சி தாய்மொழியில் மட்டுமே சாத்தியம். சிந்தையில் விந்தையை ஏற்படுத்தும் ஆற்றல் எம் செந்தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. பழமையான எம்மொழி இன்னும் சீரழமை குன்றாது 90 மில்லியன் மக்களால் பேசப்படும் மொழியாக இருக்கிறது. அந்த எத்திசையும் புகழ் மணக்க எல்லோராலும் விரும்பப்படுகிற எம்மொழியான தமிழ் மொழியில் 500 நூலிலே ஒரு பெண் சமூகம் சார்ந்த சிந்தனையை பேசுவதாக குறிப்பிடுகிறது. பசியில் ஆகுக, பிணிசேல் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நண்டுக, அறம் நனி சிறக்க, அல்லவை கெடுக என்று ஒரு பெண் பாடுவதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார், அறம் பேசுகிறாள் பெண். பசி இல்லாமல் போகட்டும், பசி இருக்கும் இடத்தில் அன்பு குறையும், பசி இருக்கும் இடத்திலே அறிவு குறையும், எனவே பசி இல்லாமல் போகட்டும். அதுபோல பிணிசேல் நீங்குக, நோய் இல்லாமல் போகட்டும், யாருக்கும் நோய் வரக்கூடாது, வந்திருந்தால் நீங்கிவிட வேண்டும் என்று சொல்கிறார். வேறு வகையில நீங்க அரசர்களிடம் அடுத்த நாட்டின் மீது உள்ள பகை குறையட்டும், பகை குணம் குறையட்டும் என்று சொல்கிறார். ஆண்டு பல நந்துக, அதிக ஆண்டுகள் வாழ்க, அறம் நனி சிறக்க, அறச்சிந்தனைகள் சிறந்து விளங்குக, அல்லவை கெடுக, கெடுதல்கள் அழியட்டும் என்று 5000 நீருளே ஒரு பெண் அற்புதமாக பாடுகிறது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு போர் நடக்கிறது, அந்த போரில் கூட ஒரு அறத்தை தமிழன் சொல்லியிருக்கிறார். அந்த போர்ல இப்படித்தான் போர் நடத்தப்பட வேண்டும் என்று எதிரி நாட்டின் மீது போர் பிறக்கிறார். அப்படி அந்த இந்த நாட்டிலே என்று செல்லுகிற வீரன் அந்த எதிரி நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறான் என்று புறநானூறு கூறுகிறது. ஆவும் அணியர் பார்ப்பன மாட்களும் பெண்டிரும் திணியுடையீரும் தேனி தென்புல வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடி விடு முன் நும் அறன் சேர்மின். என்ன சொல்கிறார், நான் அம்பு எடுத்து வந்து விட்டேன், உங்களோடு போரிட வந்திருக்கிறேன், உங்க நாட்டோடு போரிட வந்திருக்கிறேன். உங்க நாட்டில் இருக்கக்கூடிய பசு பார்ப்பனர் பெண்கள் நோய்வாய்ப்பற்றவர்கள் ஆண் குழந்தை பெறாதவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி போய்விடுங்கள், உங்கள் வீடுகளுக்கு போய் இருந்து கொள்ளுங்கள், நான் போர் புரிய போகிறேன் என்று ஒரு தமிழ் வீரன் ஒரு தமிழ் போர்க்குடி மகன் கூறுவதாக நெட்டிமையார் என்கிற புலவர் புறநானூற்றிலே கூறுகிறார். அப்படிப்பட்ட ஆற்றலும் அப்பழுக்கற்ற நேர்மையும் உள்ள மொழி தமிழ் மொழி. தமிழுக்கு அமுது என்ற பேர் என்று பாவம் என்று எழுதினார். அப்படிப்பட்ட அமுழான மொழி நம்முடைய தமிழ் மொழி. அமுது என்பது தேவர்கள் பார்க்களை கடந்து அமுதத்தை உண்டாகும். தமிழுக்கும் அமுது என்று பேர் என்று ஏன் சொன்னார் என்று சிந்திக்கிற பொழுது, ஏழு முறை தேசிய விருது பெற்ற மகா கவிஞன் கவிப்பேரர் வைரமுத்து சொல்லுவார், தமிழ் மிகப்பெரிய மொழி, அமுழ்தான மொழி, அமுழ்துக்கிடையான மொழி. அதனால் தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார், அமுது என்பது தேவர்கள் பார்க்கடலை கடந்து எடுத்த போது வந்தது. அந்த அமுது உண்டால் அதிக நாள் உயிர் வாழலாம் என்ற கருத்து இருந்த போது, தமிழை கற்றாலும் அதிக நாள் உயிர் வாழலாம் என்ற உயரிய கருத்தை கூறவே தமிழுக்கும் அமுது என்று பேர் என்று பாவேந்தன் குறிப்பிட்டதாக கவிப்பேரரசு சொல்லுவார். அப்படிப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் பொருள், ஒரு பொருளுக்கு பல பெயர்களை தருவது நம்முடைய அழகு தமிழின் இயல். காற்று இருக்கிறதே காற்று, இது எந்த திசையிலிருந்து வந்தாலும் காற்றுத்தான். ஆனால் தமிழன் வடக்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு வாடை காற்று என்றும், தெற்கிலிருந்து வீசுகின்ற காற்றுக்கு தென்றல் காற்று என்றும், கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு கொண்டல் காற்று என்றும், மேற்கிலிருந்து வீசுகின்ற காற்றுக்கு கோடை காற்று என்றும் பெயர் வைத்தான். அதுபோல ஒரு பூ பூக்கிறது, அதற்கு ஆங்கிலத்தில் பிளார் என்று மட்டுமே பேசிவிட்டு அழைப்பார்கள். ஆனால் தமிழன் முகை, முட்டு, அரும்பு, மலர், பூ, வி என்று பெயரிட்டார். அதுதான் வைரமுத்து நறுமுகையே நறுமுகையே என்று தன்னுடைய பாடல் வரிகளில் கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல பெண்ணின் வயதை குறிப்பிடாமல் பெண்ணின் பருவத்தை வைத்து குறித்து காட்டினார். பேதை, பெரும்பை, மங்கை, மடம்பை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்றும். அதே போல ஆண்களுக்கு பாலகன், விடலை, காளை, மீனி, மரவோன், சிறவோன், முதுமகன் என்றும் அற்புதமாக நம்முடைய தமிழ் சொல்லி இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் தென்காசியிலே வாழ்ந்த திரிகூட ராசப்ப கவிராயர் தன்னுடைய குற்றால குறவஞ்சியிலே குற்றால மலையை வர்ணிக்கிற விதத்திலே ஒரு குறவஞ்சி பாடுவது போல ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார். குரங்கு இருக்கிறதே அதற்கு ஆண் குரங்கு வானரம் என்றும், பெண் குரங்குக்கு மந்தி என்றும் பெயர் சுற்றி மகிழ்ந்திருந்தனர். குரமகள் மூலமாக கவிராயர் மலை வளத்தையும் குரங்கு காட்டும் அன்பையும் வர்ணிக்கிறார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியேறுந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து நின்று காயசித்தி உழைப்பர், தேனருவி திரையெழும்பி வாணிமொழி ஒழுகும், செங்கதிரோன் பனிக்காலம் தேர்க்காலம் வழுகும், கூடலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரி, குற்றால திரிகூட வளையங்கள் மலை. ஆகா, என்ன அற்புதம்! ஆண்புறங்கான வாரணத்துக்கு ஒரு பழம் கிடைக்கிறது, அதை தனது இணையான மந்திக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி கெஞ்சுகிறதாம். அதை அந்த மந்தி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறதாம். அப்படி இல்லை இல்லை என்று சொல்லி அந்த மந்திக்கு அந்த வானரம் ஊட்டுகிறதாம். அப்படி ஊட்டுகிற பொழுது அந்த மந்தி சிந்துகிற கனி, அது வாயிலை பட்டு சிந்துகிற கனிகளை பெறுவதற்காக வானத்திலிருந்து தேவர்கள் வந்து வரிசை கட்டி நிற்பாராம். அந்த மலையிலே இருக்கும் வேடுவர்கள் சித்தர்கள் இம்மலையை அழகாக பயன்படுத்தி கொண்டு குட்டால மலையிலிருந்து தேனருவி கொட்டுகிறது. அந்த அருவிக்கு பால் தென்பான் ஆங்கிலேயர் அதை நீர்வீழ்ச்சி என்பவரும் உண்டு. நீர்வீழ்ச்சி என்று கிடையாது, நீருக்கேது வீழ்ச்சி, அதை எழுந்து நிற்கும் ஆறு என்பார் வைரமுத்து. அப்படி எழுந்து நிற்கும் ஆறாயிருக்கும் தேனருவியை தரையில் விழுந்து எழும்பி வானில் பட்டு தெரிக்கும் போது, வானில் இருக்கும் செங்கவீரனுடைய குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வரும் போது, தேர்காலும் குதிரையின் கால்களும் வழுக்கி வழுக்கி உள்ளுகிறதாம் என்று எழில்மிக்க வர்ணனையை திரிகூட ராசப்ப கவிராயர் தருகிறார். இந்த ஆற்றலை தந்தது நம்முடைய அருமை தமிழ் மொழி. எனவே இப்படி அற்புதமான மொழி, இந்த மொழியின் பேன்மை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மொழி, இந்த மொழியின் மேன்மையை மேலும் பல நேரங்களில் உங்களோடு வாய்ப்பிருந்தால் பகிர்ந்து கொள்கிறேன் என்று தெரிவித்து, நம்முடைய புதுகை பண்பலை வானொலி நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் மலை ஒளிந்து தமிழர் நெஞ்சில் விளைச்சல் பெருகியதை போல உங்களது தமிழ் சார்ந்த கருத்துக்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளது. சிறப்பான கருத்துக்களை வழங்கிய, தமிழ் மொழியின் இனிமை குறித்தும் தமிழர் பாரம்பரியம் பண்பாடும் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய முத்தமிழ் பாசறை அறக்கட்டளையின் செயலாளர் திரு நீ ஈரா சந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
நேயர்களே, இதுவரை எத்திக்கும் தித்திக்கும் எந்தமிழ் செந்தமிழ் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் திருக்கழம்பூர் முத்தமிழ் பாசறை அறக்கட்டளையின் செயலாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திரு நே ரா சந்திரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.